நீங்க சக்கரை வாங்கினவெல்லாம் வீட்டில் இந்த சக்கரத்தை வச்சு தினமும் அந்த சக்கரத்தில் பாருவோம். அதில் எத்தனோ நட்சத்திரத்தின் பேரல் பேர் ஒளி வரும். நீங்கள் என்னென்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த காரியம் நல்லாகும் நினைங்க, குடும்பத்தில் நல்லாகும் நினைங்க, விவசாயம் நல்லாகும் நினைங்க, என் தொழில் பெருக வேணும்னு எண்ணுங்க, என் வாடிக்கால் நலமாகும் எண்ணுங்க. நோயாளிக்கு அந்த துறை நட்சத்திரத்தின் பேரால் பெற்று நோய் நீங்க ஒரு உடல் நலம் பெற வேணும்னு எண்ணுங்க. அதனால் அந்த சக்கரத்தை நீங்கள் ரொம்ப பயபக்தியோடு இருங்க. அதில் பால் பழம் வச்சு பூஜிட்டு நீங்கள் குழந்தை கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, உடல் நலமாகணும்னு எண்ணி இதே வழியில் கடைபிடிச்சு வாங்க. எங்கள் ஊர் நல்லா இருக்கணும், எங்கள் தெரு நல்லா இருக்கணும், என் வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னு அடிக்கடி இந்த உணர்வுகள் இங்கே படணும். குடும்பத்தில் அந்த ஊரில் உள்ள குடும்பமெல்லாம் ஒன்றுபட்டு வாழணும், அவங்க விவசாயமெல்லாம் செழித்து வரணும், அவங்க எல்லாம் ஒற்றுமையாக வாழணும். இந்த மாதிரி அந்த சக்கரத்தை முன்னாடி இந்த சொல்லிகிட்டே வரணும். அதன் வழி ஓரளவுக்கு எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் தெருவில் படணும், அந்தந்த குடும்பங்களில் நலமாகும் சக்தி பெறும். இந்த உணர்வுக்கு பழப்பட அங்கே எல்லோருக்கும், ஏன்னா டிவி ஸ்டேஷனில் எந்த ஒலிபரப்பு பண்ணுறாங்களோ அந்த அலைவரிசையில் தான் வருது. நாம் இந்த உடலில் எடுத்து இந்த அலைவரிசையில் பாடும்போது யார்கிட்டயும் நம்ம பேசினாலும் கூட இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிடும். அவங்க அந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் அவங்களுக்கு இந்த இது என்ன வந்ததுன்னா எழுத்தாங்கன்னா அவங்களே அறிய முடியுது, அவங்கள அறியாத கஷ்டங்களையும் போக்க முடியும். இந்த மாதிரி நம்ம தியான வழி அன்பர்கள்லாம் உலகம் நல்லவங்க இருக்கு. நாம் அந்த தியானத்தை பண்ணோம்னா எல்லாருடைய எண்ணங்களும் நல்லாகணும் போது நமக்குள் அந்த அருள் மகிழ்ச்சியின் உணர்வை நமக்குள் எளிதில் பெற முடியுது. யார் இருந்தாலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த மாதிரி கூட்டு தியானங்கள் இருந்து அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க தொழில் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும், யாருக்கா நோய் ஏற்பட்டனா கூட்டு தியானங்கள் இருந்து அந்த மாதிரி மகிழ்ச்சியான சக்தி பெறணும். அந்த குழந்தை உடலை முடிவு பண்ண இந்த நோய் மீங்கிறது நல்லாகும் நீங்கள் சொல்லுங்க. கூடுமானவையில் இந்த நோய்கள் ரொம்ப சீக்கிரம் நல்லா இருக்கும். என்னதான் நோய்கள் நீங்கினாலும் இந்த கொஞ்ச நாள் தான் இந்த உடலில் வாழ்கிறோம். எப்படியும் இந்த உடலை விட்டு போய் தான் ஆகணும். இந்த உடல் நம்மளுக்கு சொந்தம் இல்லை. அப்போ நம்ம நினைச்சு எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும், அந்த அருள் அவங்களுக்கு பாய்ச்ச வேண்டும் என்ற உணர்வு பெறும்போது அந்த மகிழ்ச்சியின் அருள் உணர்வு நமக்கு சொந்தமாக்கிறோம். அப்போ நாம் உணர்வுகள் நோயாய்ப்பட்டாலும் உடல் சுருங்கதான் செய்யுது. ஆக அருள்வழி பெற்ற பின் தீய உணர்வுகள் தீய அணுக்கள் குறைய போகும்போது உடல் சுருங்கதான் செய்யும். ஆனால் அந்த பேரருள் என்ற உணர்வுகள் நான் உயிரிலே அந்த வழிபட்டு அந்த ஒன்று சேர்த்து இணைந்த பின் அந்த துரு நட்சத்திரத்தின் ஈர்ப்போட்டத்தில் இருந்து அதை கவர்ந்த அந்த உணர்வை உணவாக எடுத்து ஒளியின் புலம்பாக மாறும். அப்போ நாம் எப்பயுமே பிறவிழா நிலை அடையிறோம். அதான் ராமாயணத்தில் ராமன் நேரம் ஆகிப்போச்சு அப்படின்ட்டு மணலை கூட்டி அது தியானிக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி நம்முடைய தியானம் அனைத்தும் நாம் எண்ணங்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து பகமையில்லா உணர்வுகள் வளர்த்து இந்த உயிருடன் ஒன்றி இந்த உடல் இருக்கும்போதே அந்த ஒளியின் சரீர ஒளியின் உணர்வை சேர்த்து ஒளியின் சரீரமாக மாற்றணும். இது கடைசி நிலை. இப்போ புழு அணிச்சது விஷத்தை அதை குலவி விஷத்தை கொட்டணும்னு அதுவாக மாறிடும், அந்த குலவியாக மாறிடும். சில புழுக்கள் எதுவும் இல்லைனாலும் இந்த உடல் இருந்தே தன் உணர்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தான் சுவாசித்து இதே புழு வந்து பூச்சிகளாக மாறுது. இப்படி அந்த பூச்சிகள் வேறொரு ஏதாவது இலையில போய் பட்டதுன்னா அந்த உணர்வு தான் வண்டா மாறுது. இப்ப வண்டுகள் பல இதுகளை பட்ட உடனே அது பலவிதமான உணர்வு மாறி ஒரே உடல்ல அது அதுக்குள்ள சேர்த்துக்கொண்ட உணர்வு இந்த உடலுக்கு தோல்வி விழுந்து மாறி போகுது. இதே போல நாம அந்த அருள் உணர்வை நாம எடுக்கும்போது இந்த உணர்வுகள் விளைந்து இதே உடல் ஒளியா மாறிடும். அடுத்து நம்ம பிறவி எடுக்கிறது இல்லை. இதுக்காகத்தான் பல கோடி தவ யோகிகள் எத்தனை வகையில் இருக்கிறாங்க, ஆனால் தவ மார்க்கம் தெரியல. நான் எமைமல பக்கம் போயிருக்கும்போது அவர் சஜீவசமாரி ஆகியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஜோஸ்மெட் அந்த சில பகுதியில் அந்த மெல்டூர் பக்கம் இருக்கு. நான் ஒரு பக்கம் போகும்போது அப்போ அப்போ சொல்லி சொன்னார், அங்கே போனால் அந்த உழுக்க அந்த உடலுக்குள்ள அந்த மண்ணுக்குள்ளே பறிச்சு குகமாய் ஆச்சாரம், ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய இந்த ஒளி வந்துகிட்டே இருக்கு. அந்த குகையில் அடைச்சோன்னா அதே உணர்வு இயக்கமாக இருக்கு. என்னை சிறையில் அடைச்சி வச்ச மாதிரி வேற எங்கேயும் போக முடியாது, இந்த கூட்டுக்குள்ளே தான் அடங்க முடியும். ஆகவே போகன் என்ன செய்தான், இந்த கூட்டிலிருந்து இன்னொரு கூட்டுக்கு போகாமலேயே எல்லா அருளும் பெற வேண்டும் என்று குறுகிய காலத்தை நம்ம எடுக்க தவறிவிட்டோம் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கூட்டிலிருந்து பல நிலைகள் அது உருவாக்கி இந்த உடலை விட்டு வெளியில் போகிறது, இன்னொரு உடலுக்குள் போகிறது, அதன் வழி ஒரு சக்தி பெறுறது, மறுபடியும் இந்த உடலுக்குள் வர்றது. ஏன்னா அந்த உடலே தங்கிடக்கூடாதுன்னு எதை நேரத்துக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வரும். அப்படி வந்து ஒன்னா சேர்த்து போனவங்க யாரு போகர். இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போயிருக்கிறாங்க. இந்த நாடி சாஸ்திரர்கள் என்ன செய்யறாங்க, அரசர்கள் நாடி எழுதி வச்சு போட்டு நாம அந்த மந்திர ஒளியால எல்லாருக்கும் அந்த இதுவும் பாய்ச்சி வச்சிருப்பாங்க அந்த மதத்தின் அடிப்படையில். இந்த வெளியில போன உடனே என்ன செய்யறாங்க, ஒரு இதை கடைசியில் எழுதி வச்சிருவாங்க. அந்த நாடியை படித்த உடனே இந்த உணர்வு அந்த உடல்ல, இந்த ஆன்மா பாயத்தை இந்த நாடியை படிச்சோன்னா அந்த உடலுக்குள்ள கூடு விட்டு கொடுப்பாய். அந்த உடலுக்குள்ள இருந்த நிச்சயம் எல்லாருக்கும் இந்த அவங்களுடைய தீமைகளை நீக்கிறதுக்கு இந்த நாடி சொல்லும் நீ என்னென்ன வழியில் போன்ட்டு. அப்போ இந்த வழியில் போகணுன்னு சொன்ன உடனே குறித்த காலம் வந்த உடனே இன்ன இந்த 27 நட்சத்திரங்கள் உண்டு. அந்த 27 நட்சத்திரங்கள் உணர்வுக்காக வேண்டி அந்த சக்தி ஒன்றா சேர்த்து பெறணும்ட்டு அவங்க வழி அரசன் வழி ஒவ்வொரு நட்சத்திரம் உள்ள உடல்களும் போறோம். இந்த 27 நட்சத்திரம் ஒன்னா சேர்த்தாக்க நான் ஒளியா மாறிடலாம் அப்படின்னு இப்படி மூட நம்பிக்கை மேல அவங்க எடுத்துக்கொண்ட சாஸ்திரங்கள் படித்து கொண்டத இப்படி போய் ஒவ்வொரு நட்சத்திரம் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அது ஆனவர் பாடு வேற உடலுக்கு இன்னொருத்தருக்கு கொடுத்து அதை படிக்க சொல்லணும். அதை படித்தாங்கன்னா அவங்க உடலை போய் சேரும். அவங்க அந்த வழியில் இருந்தால் அந்த நட்சத்திர வழியில் போயிருக்கும். இப்படி 27 நட்சத்திர உடல்களுக்கு போய் கடைசியில் ஒளியாவது யாரையும் இந்த அரசர்கள் செய்தனே அதுக்கு வேண்டிய சில ஊர் மார்க்கம். அப்ப நினைச்சு இப்ப நாடி சாஸ்திரி தான் பாக்குறவன் நாடிகை ஒருத்தங்கிட்ட அவனை விட்டு எவனுக்கு கொடுக்கறது இல்லை, அவனே பொழப்புக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறான். ஜோசியங்களை செய்வது, செய்வன தேசங்கள் எப்படி செய்வது, மந்திரங்கள் எப்படி செய்யறது, நாடிகள் இருக்கும். இதை எடுத்து ஒருத்தனுக்கு சொல்லி அவனுக்கு மருந்து சாப்பிடு இதுக்கு மந்திரங்களை சொல்லி கொடுத்து சில மாயாஜால வேலைகளை செய்யறதுக்கெல்லாம் அவன் சொல்லி கொடுத்துருவான், ரெண்டு காசை வாங்கிடும். இவனும் அந்த வேலையை செய்துட்டு இருப்பான். ஆனா இதெல்லாம் அந்த நாடி சாஸ்திரம் படிக்கிற போற பெண்முகம் கொண்டிருப்பான். இந்த உணர்வு எடுத்து அதன்படி ஏகாந்த நிலை பெற வேண்டும் என்று எந்த சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பான். ஏன்னா இவன் நினைவு அவன் உடலுக்குள்ள போனா அதே உணர்ச்சி தூண்டி அதுக்கு அடிமையாகி கடைசியில் என்ன செய்வான், இவன் இறந்த ஒருப்பாடு அவன் பேயா போவான், இவனும் பேயா போவான். இவ்வளவுதான் கடைசி நிலையான நாடி வாசிக்கும் பாரு. நாடி ஒரு நாடி கை கை மாறணும். அதே சமயத்தில் பல மந்திரங்கள் சொல்லப்படும் போது மற்றவங்களுக்கு தெரியாதபடி பல கொலைகளையும் செய்வான். இந்த நாடி சாஸ்திரம் யாருக்கும் செய்யாது, பல கொலைகளை செய்து சில ஆவிகளை எடுத்து பல மந்திர வேலையும் செய்வாங்க. இப்படி எல்லாம் இந்த நாடி சாஸ்திரியால் தான் ஊர்ல இருக்கிறவங்கள இந்த மந்திரங்கள் வெளியில வந்தது. காசுக்காண்டி விற்று அவன் தப்பு செய்து அவன் விற்று அதை வந்து சொல்றான், குட்டிச்சாதவர்களிடம் பேசலாம், குட்டிச்சாத்தான உங்களுக்கு தரேன்ட்டு பேப்பரில் கூட விளம்பரம் பண்ணுறேன். அந்த குட்டிச்சாத்தானை எப்படி உருவாகிறோம், அந்த குட்டிச்சாத்தான ஒருத்தனும் குட்டியை வேலை செய்யும். அவன் ஜோசியத்தை சொல்லும், வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்து கொடுக்கும், சில நகையில் வரவழைக்கும், சில இந்த குட்டிச்சாத்தான வேலை செய்யும், சில ஜீபும்பாஸ் இப்படி நகையில் வரவழைக்கிற சில வேலைகள்லாம் செய்யும். அது சேரும்னு தொலைஞ்சான், கேட்டவனும் தொலைஞ்சான். அவன் செத்தவருப்பாடு இவனுடைய ஆன்மா குட்டிச்சாத்தானுக்கு வந்து. ஆனால் வீட்டில் அவன் கர்ப்பமாச்சுன்னா அந்த குழந்தை குட்டிச்சாத்தானை வாங்கி வச்சானா கர்ப்பமாகிற குழந்தை அபாஷன் ஆயிப்போம். இந்த மந்திரம் ஜோசியம் கேட்குறவன்ட்டு போகிறாங்கல்ல, இந்த வரும் ஆனவர் பாடு எனக்கு கல்யாணத்துக்கு ஆகணும், அது ஆகணுங்கள் பிள்ளை வேணும், அது வேணும்னு சொல்லி போகிறாங்கல்ல, அவங்க போனோம்னா அவங்க சொல்ல வாக்கி நீ இந்த மாதிரி சொல்லுங்க பிள்ளை கிடைக்கணும்பாங்க. அப்போ அந்த மாதிரி சொல்ல போகும்போது என்ன செய்யுது, அந்த கருவில் இருக்கிற குழந்தை அபாஷன் ஆயிடும். அது அபாஷன் ஆனவொடனே அவங்க ஏதாவது ஒன்று செய்வாங்க. அப்போ அதை எடுத்து என்ன செய்வாங்க பதச்சோடனே அதுக்கு வேண்டிய பக்குவங்களை எடுத்து போய் தோண்டி எடுத்துருவாங்க. அதுக்கு வேண்டிய என்னென்ன சக்தி அது குட்டிச்சாத்தான வேலையை செய்வாங்க. இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் இன்னைக்கு பெரும்பகுதி பிறகு மனிதனை வாழ விடாத செய்கிறாங்க. இங்கே எத்தனை நாள் உடலை வாழ்கிறான்னு தெரியல, செய்கிறவனும் அதுக்கே ரொம்ப. இதே மாதிரி சில நிலைகள்லாம் நிறைய நாட்டில் நடக்குது, நம்ம நாடு மட்டும் இல்லை உலகிலேயே எல்லாத்தையும். இந்த இதில் வந்து நீக்குற நாட்டிலாம் இது ஏராளம், அதே மாதிரி முஸ்லீம் நாட்டுகளையும் ஏராளம். இதுக்கெல்லாம் இந்த உணர்வு சேர்த்து இஸ்ரேல் நாட்டிலும் இதே மாதிரி செய்வாங்க. இது பரப்பப்பட்டு கிறிஸ்டியன்ஸுகளையும் இதை செய்வாங்க. அதனால தான் இந்த குட்டிச்சாத்தானை வச்சுட்டு தான் பெரிய ஜீவ பூம்பா வேலைகளை செய்து உலகிலே இந்த மதங்கள் வைத்தவங்க போறாமே சில இன்னொரு ஆவியை தனக்குள் கைவேறி வச்சு செய்யக்கூடிய நிலைகள். அகஷன் உண்மையான நிலைகள் அவன் பெற்ற உண்மையின் உணர்வை அவன் ஒளியானது. அதான் துருவ நட்சத்திரம். எவரோரோ அதை எடுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் இருளி ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக. நான் அதனால உங்களுக்கு நான் தியானத்தில் இருக்க போகும்போது இதை சொல்றது. எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ இது பார்த்தா அடுத்த நிமிஷம் உள்ளுக்கு போகாமல் ஈஸ்வரா அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரழுந்த நீங்கள் நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அனுப்புறோம் நீங்கள் உடலில் படணும் ஜீவாத்மா முந்தி இந்த உணர்வை வலுவேற்றி விட்டுறணும். அப்போ வலுவேற்றி உடனே இதை பிரிச்சு அப்போ நாம் எந்த குணத்தேனோ இந்த உணர்வை எடுத்து அவன் அறியாமல் இருக்கும் நீங்கள் இன்னும் பொருள் அறிந்து செயல்படும் சக்தி பெறணும் இந்த உணர்வை சேர்த்தோம்னா இந்த புது உணர்வின் அணுக்களாக நமக்குள் உருவாக்கணும். நாம் ஒவ்வொரு உடலையும் எத்தனையோ விதமான நிலைகள் இருந்தாலும் நாம் அந்த அறுவழியை குத்தி ஒளியாக போயிடும். இப்போ புழுவிலிருந்து மனிதனாக வர்றவர்களும் தன்னை காட்டிலும் வலுகொண்ட உணர்வு பார்த்து சுவாசித்து அதை அடிச்சு அது தெங்கி அது நினைவிட அது உடல் போக இப்படி பரிணாம அழிச்சு வந்தோம். அதே போல பரிணாம அழிச்சல் வந்தாலும் விஷயத்தின் தன்மை இந்த பரிணாம அழிச்சல் தேய்விலைக்கு போகும் நிலையிலிருந்து மாற அந்த அருஞானத்தின் வர ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு உணர்வுகளையும் சேர்த்து 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 நாம் இந்த உடல்களை அதை மாற்றி மாற்றி எல்லாத்தையும் அந்த துருவ நட்சத்திரத்தோட இணைச்சிடும். தனுசு கோடி தீமைகள் உணர்வு விஷ்ணு தனுசுன்னு சொல்லுவாங்க. இந்த உயிரின் தன்மை எடுத்து இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுத்து நம் உடலுக்குள் பாய்ச்சி தீமைகளை மாற்றி தீமைகளை வராவது தடுக்கக்கூடிய உணர்வுகளை ஒவ்வொரு குணத்திலும் சேர்த்துக்கிட்டு வர்றோம். அப்போ அந்த உணர்வு என்ன செய்யுது நம்மளை காக்கக்கூடிய உணர்வுலாம் வரும். ஒளியின் உணர்வு நம்ம ஞானிகள் கொடுத்த அந்த சாஸ்திரம் அதாவது அகசனால் கொடுக்கப்பட்ட நிலையும் அரசனுக்கு பின் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்ற ஞானிகளுடைய வான்மீகியால் கொடுக்கப்பட்ட இவையெல்லாம் எண்ணங்களும் உணர்வுகளும் தான் என்ன எடுக்க போகும்போது அவனுக்கு எப்படி கிடைக்குது அவன் மூடனாக இருந்தான் திருடனாக இருந்தான் கொலைகாரனாக இருந்தான் கொள்ளைக்காரனாக இருந்தான் யார் வான்மீகி இருந்தாலும் ரெண்டு பச்சி ரெண்டு கூவி குழாவி இருக்கும்போது அடிச்சிடுறான். ஒன்று துடி துடிக்குது அடிப்பட்டதும் துடிக்குது அடிபடாததும் துடிக்குது. அந்த பாசத்தால் அது துடித்து வர்றதும் இவன் கையில் எடுத்து வச்சு நானும் தான் இவன் எடுக்கிறான் இவங்ககிட்ட வருது மறுபடியும் கிளையில் போகிறது இவங்ககிட்ட வருது கிளைக்கு போகுது இவன் கண்ணை பார்க்குது. இப்போ அந்த பாச உணரோடு அவன் பார்க்கும்போது இவன் குடி வைக்கிறதுக்கு அந்த இதை பார்க்குறான் அந்த பச்சையை. ஆனால் இவனை கண்ணில் பார்க்குது இவன் கண்ணில் பார்த்து இவன் உடலுக்குள்ள என்ன செய்து தன்மனை மேலே பாச உணர்வு இருக்குல்ல அந்த பாச உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக சேர 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 இவன் கையும் ஓங்கி போகுது. அப்போதான் இந்த உணர்வின் தன்மை தன் உடலில் பாய்ச்சப்பட்டு ஏனென்றால் ஒவ்வொரு உணர்வும் அகஸ்தன் எப்படி இது இயக்கியது இந்த உணர்வுகள் எப்படி இதாக இருக்குன்னு இந்த உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறான். அப்போ தான் மற்றொரு உணர்வுகள் அது எப்படி வேதனைப்படுது அதை துடிக்குது என்ற உணர்வை எடுத்த உடனே இது சூரியன் என்ன செய்து இந்த உணர்வுலாம் எடுத்தது. நான் நாராயணன் திரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகிறான். இந்த எண்ணங்கள் கொண்டு நம்ம உணர்வுகள் எப்படி வரும்னு அந்த காவிய முழுமை கொண்டாடுறோம். ஒரு உயிருக்குள் வந்தவொடனே அந்த சுவை கொண்ட உணர்ச்சிகள் எப்படி எண்ணுதுன்ட்டு இதுதான் அன்னைக்கு அவன் சொன்னதுடைய நோக்கங்கள். இப்போ அந்த சூரியன் இந்த பச்சி தன் பாச தன் மனைவியின் பாசத்தால் அந்த இதுகளை எடுத்து அந்த உணரும் போது அந்த மகிழ்ச்சியான உணர்வு. இவன் உற்று பார்க்கும்போது அவன் நுகர நேருகின்ற அப்ப நுகர்ந்தவொடனே அது என்னென்ன பாசத்தால் எண்ணுதோ அந்த உணர்ச்சிகளும் உடல்ல வரும். இப்ப நாம வேதனைப்படும் உணர்வுகளை நுகர்ந்த உடனே நாம் என்ன செய்வோம் அந்த வேதனை உணர்ச்சி வந்த உடனே அதே உணர்வை நமக்குள் அந்த எண்ணங்களும் அந்த உணர்ச்சிக்கு தக்க நம்ம உடல இயங்குது. அதனால வாணி அவன் செய்த தவறுலிருந்து இந்த உணர்வு பற்றப்பன் அது பாசத்தால் அவன் நல்ல நிலை வருது. அப்பதான் அதை குறிவைத்து அழிக்க முடியாம போகுது. அப்பதான் அவங்ககிட்ட இருக்கிற அம்பை மெல்ல தூக்கி எறிஞ்சிட்டு அந்த உணர்வை அவன் தியானித்து இந்த காவியங்களை படைக்காத உண்மையான வால்மீகி காவியம் அவன் அந்த உண்மையை நீங்க படித்தீங்கன்னா அந்த சூரியனால் கவரப்பட்ட உணர்வுகள் ஒரு உயிரணு நுகர்ந்தால் அந்த உடலுக்குள் இந்த உணர்ச்சிகள் எப்படி மாற்றுது எந்த வழி வருது அப்படிங்கிறது தான் அதில் காட்டுறான். அதனால ராமயான காவியத்தை நமது குருநாதர் காட்டிய அறுவழியும் உழுவிலிருந்து மனிதனாக வரும்போது நுகர்ந்த உணர்வு எண்ணங்களாவது உணர்ச்சிகளாவது செயலாகுது எல்லாமே அது அதே மாதிரி நுகர்ந்த உணர்வுக்கொப்ப உடலும் ஆகும். இதுக்கு மூலமே உயிர் என்ற உணர்வை தெளிவாக கூறியிருக்கிறாங்க. அதனால இப்போ நம்ம என்ன எடுக்கணும் அப்படின்னா அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் வரைக்கும் துருவ நட்சத்திரமானது இதுலேருந்து வரக்கூடிய சூரியன் எடுக்கும். இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கிற உணர்வு நாம் எடுத்தோம்னா நமக்கு சந்தோஷம் வரும். ஒருத்தன் அடிபட்டு வேறினான் உணர்வும்போது சூரியன் எடுத்து வச்சிடும். அவன் பாசத்தோடு இப்படி ஆயிட்டானே அப்படி எண்ணம்னா என்ன செய்யுது நம்முடல் வந்து அவன் படுற வேதனை உருவாக்குது. அதனால நாம் இப்ப எடுக்கிறதெல்லாம் இந்த உடலுக்கு பின் ஒளி சரீரம் பெற்ற அந்த உணர்வை நாம் சேர்க்கணும். ஒவ்வொரு நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகளை இது நீக்கணும்னா அந்த துருவ நட்சத்திரம் உணர்வு. இதனால தான் உங்களுக்கு சக்கரத்தை கொடுத்து நாம் எல்லாம் அந்த துருவ நட்சத்திர உணர்வுல ஆயுள் மெம்பராக இருக்கிறோம். மாமகிஷி ஈஸ்வராய குருதேவர் தபோவனத்தில் ஆனால் அந்த திருச்சபையில் திருஞான திருச்சபையில் நாம் அங்கத்தினராக இருக்கிறோம். இந்த ஞான வழியில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வை எடுத்து அதில் நாம் ஆயுள் மெம்பராக சேர்றோம். அதன் வழி நம்மளுக்கு ஆயுள்கள் அங்கே போகுது. எனக்கு இந்த உடல் ஆசை வச்சு இதில் ஆயுள் மெம்பரை சேர்த்து ரெக்ரேஷன் கிளப்பில் என்ன செய்கிறாங்க, அங்கே போனோடனே தண்ணி சாப்பிட்றது போகணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் ஆயுள் மெம்பரை சேர்ந்துட்டாங்க, என்ன செய்வாங்க, வியாபார விதமாக பேசுவாங்க. அந்த வியாபாரத்தில் நஷ்டம் ஆகி போச்சுன்னா தப்பான வழியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது பண்ணுறேன், எனக்கு வந்து துரோகம் பண்ணால் வந்து துரோகம் பண்ணு, இந்த ஆயுள் மெம்பரை என்ன செய்வோம், மீண்டும் இங்கே வெறுப்பும் வேதனை கொண்ட உணர்வுக்கு எடுத்து ஒருத்தர் உடலுக்கு போய் ஆவியாக மாறி அவனை வீழ்த்திட்டு அது நாயோ நரியோ பாம்போ தேடா பறக்கச்சு. ஆக இந்த ஆயுள் மெம்பர் நம்ம கொண்டா நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், குரு அருள் துணை கொண்டு அந்த பேரல் பெற்று ஒளியின் சரீரமா இருக்கும், அதுல ஆயுள் மெம்பரா இருக்கும். அதனால இந்த சக்கரத்துல நாம் இருக்கும் போதெல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் நல்லதோ அதெல்லாம் எண்ணி நம்ம நண்பருக்கு கிடைக்கணும், நம்ம வீட்டுல கிடைக்கணும், எல்லாம் நினைங்க, நோய்கள் நீங்கணும், என் தொழில் வளம் பெறணும்னா தொழில் செய்கிற இடத்துல குற்றம் குறைகள் இருந்தாலும் ஈஸ்வரான்னு சொல்லி இந்த உணர்வு எடுத்து அவர்களும் பொருளறிந்து செயல்படும் தரணும், அவங்க குடும்பத்தில் உண்மை உணர்வு அறியணும், அவங்க தெளிந்த நிலைகள் பெற வேண்டும் அப்படின்னு இந்த மாதிரி நீங்கள் என்ன இந்த சக்கரத்துக்கு முன்னாடி என்ன போகிறோம். சில தொழில் செய்கிற இடங்களில் பகமை இருந்தாலும் மாற்றி கொடுக்கும். நீங்கள் ஏதாவது குழந்தை உடம்பு சொல்லணும், ஈஸ்வரன் நினைச்சு இந்த திருவண நட்சத்திரத்தும் வேற எதுவும் வேணும், அந்த நோய் நீங்கணும்னு சொல்லுங்க. முதல்ல அதை எடுத்து சக்தி எடுத்து போங்க, இதெல்லாம் போகும். உங்களால் நோய் போகணும், அவங்க நோய் உங்கள்கிட்ட வரக்கூடாது. அதுக்கு தான் இந்த சக்கரங்களை கொடுத்து ஒவ்வொரு நிமிஷம் உங்களை பாதுகாப்பாக நிலைக்கு வர்றதும் இன்னைக்கு உலகில் வரக்கூடிய விஷத்தன்மை வந்து உங்களை நீட்டிக்கிறதுக்கு வரும். அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் தலையாக கடமையாக நினைக்கணும், உங்கள் உயிரை ஈசனாக மதிக்கணும், உங்கள் உடலை கோயிலாக மதிக்கணும், இந்த மனிதனை உருவாக்கி நல்ல குணங்களை தெய்வமாக மதிக்கணும். ஆகவே நாம் பல கோடி சரீரங்களை சேர்த்துக்கொண்ட வினைகளுக்கு நாயகனாக மனித உடல் உருவாக்கி கண்ணை கண்ணன வேதனை கோபத்தோடு இருந்தால் கண்ணு கண்ணை செய்யும் ரத்த குறிப்பாய்ப்பு, கோபம் உண்டான பண்ணிச்சு நீ கோபத்தோட கணக்கு பார்த்தா சரியாக வராது, சரியாக வரேன்னு நினைச்சி மீண்டும் எவன் எழுதி வைத்தான்னு இந்த அர்த்தம் பார்த்து அவன் மேலே போவோம். இப்படி எல்லாம் நம்ம கண்ணுக்கும் கெடுதல் செய்கிறோம். நாளாக நாளாக கோபத்தின் உணர்வு ஆனால் கண்ணில் இருக்கக்கூடிய எப்படி ரத்த குறிப்பாக போகும்போது மூளையில் உள்ள சிறுமுறை டிரான்சாக்ஷனில் செல்லக்கூடிய அந்த நரம்பு தெரிச்சுன்னா மூக்கு வாய் வழிக்கூடிய ரத்தமாக வரும். அதே சமயத்தில் சில நேரங்களில் அதே உணர்வுகள் ஹார்ட்டுக்கு இயக்கக்கூடிய நிலை தெரிச்சுன்னா ஹார்ட்டு இயக்காத உடனே ஹார்ட் அட்டாக், இந்த மாதிரி நிலைகள்லாம் வருது. இப்போ எதனால் வருது? ஆகினால நாம் அடிக்கடி வேதனை வேதனைன்னு என்று நீங்கள் என்னங்கன்னா கண்ணும் என்னசி தன் கண் விஷத்தின் தன்மை பாய்ச்சி அதை இருக்கும் தன்மையாக இரு சூழ்நிலை வந்துடும். சில பேர் கடவுளி நல்லா இருக்கு, கண் மங்கிட்டு கடைசியில் கண்ணே தெரியுது, டாக்டர்கிட்ட போனால் ஒன்றுமே செய்ய முடியாது. அடிக்கடி இந்த வேதனைப்படுறவங்க கண்கள் இப்படி ஏற்படும், அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க இந்த உணர்வு வரும்போதெல்லாம் நமக்கு எத்தனையோ வழிகளில் நாம் கண் பல துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்காண்டி பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்ற புழுவாக பூச்சி ஆகும்போது எண்ணி அது சுவாசித்த வாசுதேவன் நம்ம சுவாசித்தை உருவாக்கும். வாசுதேவனுக்கும் தேவிக்கும் சிறைச்சாலைக்குள் கண்ணன் பிறந்தான். நாம் உடலான சிறைச்சாலைக்குள் கண்கள் உருவானது என்பது தெளிவாக நமது சாஸ்திரம் கொடுக்கும். இப்படி பல கோடி சரீரங்களை நாம் பெற்றனாம் இதே போல உணர்வுகள் சேர்த்து சேர்த்து தான் கண்கள் வந்தோம். கண்கள் பார்த்து தீமை என்ற உணர்வு எடுத்து அந்த உணர்ச்சி கூட்டி எண்ணங்கள் வரும். எண்ணத்தின் கொண்டு அந்த உணர்ச்சி கொண்டு நம்மை காக்கும், அந்த உணர்ச்சி கொண்டு தன்னை காக்கும் உணர்வும் வரும். இதையெல்லாம் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எண்ணங்களாக வந்து அந்த உணர்ச்சிகள் நம்மை இயக்கி அதன் வழி நம் உடலாக்கி அதன் வழி நம்மை மாற்றிக்கொண்டே உள்ளது. அதனால நாம் ஒவ்வொருவரும் நமது குரு காட்டிய அறுவழியில் நாம் குறுகிய காலமே இந்த உடலில் வாழ்கிறோம். கோடி 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 சொத்துக்கள் தேடி வைத்தாலும் அதை தோழி சொத்து செய்து வைத்தான அவன் பொறாமையில் அப்படி செய்யலாம் இவன் செய்யலாம் இப்படி செய்யலாம் விரோதிகளைத்தான் நம்ம அதில் வளர்த்துக்கிறோம். ஆனால் பல பகைமைகள் தான் உருவாக்குறோம். பகைமையான உணர்வு தான் நம்ம உடலுக்குள் சேர்த்து பகைமை உணர்ச்சியோடு தான் வாழும். துடிப்பும் துயரமும் தொல்லையும் தான் நம்ம உடலுக்குள் வரும். ஆகவே இதை போன்ற நிலையிலெல்லாம் நீங்கள் விடுபட்டு நீங்கள் சக்கரத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு நொடியும் வெளியில போனாலும் எத்தனை துயர்நிலை கேட்டாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரில் பிறன் இதை அடக்கி அறியாத இருள் இருந்தவங்க மேலும் பொருளறிந்து அவர் செயல்படும் தன்மை பெறணும், அவங்க நோய் மகிழ்ச்சி நாசக்தி அவரோட பிறந்து நோயிலிருந்து விடுபடணும். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை எடுத்து எடுத்து செலுத்தி பழகும். இப்ப நாம என்ன செய்வோம், தனுசு கோடி அந்த உணர்வு சேர்த்து போறோம், கோடி கரையில இருக்கிறோம், இதை விட்டு போன விஷயம் அங்க போறோம், இந்த உயிருடன் ஒன்று ஒளியும் செய்யும் இதை காட்டி விட்டுறோம். ஏன்னா உடல்ல இருந்து இன்னொரு உடலை பெறுவது போல நாம் இந்த உடல் இருந்து உயிருடன் ஒன்றி ஒளியும் சரீரமாக மாறும். ஆனால் நீங்கள் எல்லாரும் இந்த அருசக்தி பெறணும். இன்னைக்கு தேனி போடி இங்கே இருக்கிறவங்கலாம் உங்க நகரமும் உங்க ஊரும் உங்க தெருவும் உங்க வீடும் அந்த அருள் உணர்வுகளாக பரப்பணும். நாளைக்கு வரக்கூடிய விஞ்ஞான உலகில் எத்தனையோ நிறைய வரும், ஆக எத்தனையோ தீய விஷ உணவு அணுக்கள் வரும், வயிறு சேர்ந்த காய்ச்சல்கள் நிறைய வரும், சில தீமைகளுடைய உணர்வு வளர்க்கும் சில உடல்களில், சில குடும்பங்களில், சில ஊர்களில் இந்த மாதிரி தீமைகள் அதிகமாக பரவுது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையிடுதலும் வேதனைப்படுவதும் மந்திர ஜாதங்களை செய்வதும் சில மாயாஜாதங்களை எடுத்து அதை உணர்கொண்டு அதில் நடக்கலைன்னா சாபாலைகளுடன் ஒளியில வெளியே போகும் இந்த ஆன்மாக்கள் அங்குட்டு உலகாக அந்த தெருக்களிலே பல தொல்லைகளும் பல நிலைகளும் அங்கே வாழும் மக்களுக்கு அதிலெல்லாம் நீங்கள் மீட்க வேண்டும் என்றும், ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் ஆண்டவன் கடவுள் என்றும் ஆண்டவன் என்றும் ஈசன் என்றும் அவன் இப்போ குருநாதர் சொன்னபடி நாம் இந்த மாதிரி நினைச்சேன்னா ஒவ்வொரு ஈசன் இருக்கும் இடமும் நாம் தூய்மைப்படுத்துகிறோம், அந்த உடலான கோயிலை சுத்தப்படுத்துகிறோம், அந்த நல்ல மனிதனாக உருவாக்கி அந்த குணங்களுக்கும் அந்த அருண் உணர்வு கிடைக்கப்படும். இதை பற்றி நம்ம சந்தோஷப்படும், ஏன்னா நம்ம உடலுக்கும் அது கிடைக்குது. நாம் ஒவ்வொரு உடலையும் அறியாத சேர்ந்த தீமையிலிருந்து அவர் விடுபடவும், அவங்க உயிரை நாம் கோயிலாக மதித்து கடவுளாக மதித்து ஈஸ்வராக மதித்து அவங்க குறைகளை நாம் அவங்ககிட்ட நீங்க வேணும் அந்த அருவுணர் பெற, அவங்களும் அந்த அருவுணர் பெற வேணும்னு நினைக்கிறோம், நமக்குள்ளும் அது பெறுது. அதனால் இந்த வழிபடித்து நீங்கள் வாழும், நாம் கோடி கரையில் இருக்கிறோம், தனுசு கோடியாக அதன் வழியாக ஒன்றாக எல்லாம் ஒன்றா சேர்த்து நம் ஒளியின் உணர்வாக மாறும். எதுவுமே இருள நிலையில் வராதபடி வரணும், இந்த முயற்சி எடுங்க.